நம்முடைய இன்ப பிரசன்னத்திற்காக உங்களை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. நீங்கள் சபையிலே எழுந்தருள் இருக்கிறபடியினால், நீங்கள் சபையிலே உலாவி வருகிறபடியினால், நாங்கள் கூடியிருக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே, அதற்காக உங்களை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. கரங்களை தட்டி அந்த தேவனுக்கு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மத்திலே வந்திருக்கிறார். ஆமென். அதுவே எங்கள் பலன், ஹல்லேலூயா. அதுவே எங்கள் தைரியம், ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்தை ரசித்து ருசித்து ஓ அதை உணர்கிற பொழுது நமக்குள்ளே பலன் உண்டாகிறதே கர்த்தாவே. உங்களை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. எங்களை தொடர்ந்து நடத்துங்க, எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. நசரேனா இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. உட்காருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. சபையிலே அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஹல்லேலூயா. அதுவே நம்முடைய முக்கிய நோக்கமா இருக்கும். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த முறை பேசிய வார்த்தைகள் நம் உள்ளத்தில் இருக்கும் சொல்லி கர்த்தருக்குள்ளே நான் நம்புகிறேன். அதை தொடர்ந்து இன்னும் ஒரு கோணத்தில் தேவன் எப்படி நம்மளோடு இருக்கிறார் என்பதை பார்க்க நான் விரும்புகிறேன். கடந்த முறை நான் பேசிய பொழுது கர்த்தருடைய சமூகம் நமக்கு முன்பாக போகிறது. மோசே என்கிற தேவனுடைய மனிதன், என்னோடு யார் வர முடியும், என்னோடு யார் கூடி வருவார் என்று சொல்லி அவர் கேட்ட பொழுது ஆண்டவர் சொன்னார், என் சமூகம் உன்னோடு வருகிறது. ஹல்லேலூயா. அந்த மோசே யோசுவாவை பார்த்து இந்த ஊழியத்தை ஒப்புக் கொடுத்த பொழுது சொன்ன வார்த்தைகள், கர்த்தர் உன்னோடு வருவார். ஹல்லேலூயா. நான் உன்னோடு வரப்போகிறது அல்ல, இஸ்ரவேலரிலே நல்ல தலைவர்கள் இருக்கிறார்கள், நல்ல ஞானிகள் இருக்கிறார்கள், ஆனால் உன்னோடு வருகிறது கர்த்தர் என்று சொல்லி சொன்னார். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மோசேயின் காலத்திலே மோசையோடு சேர்ந்து நின்ற அநேக ஊழியர்கள் நின்றார்கள். ஆனாலும் அவர் போகிற பொழுது, யோசுவா கடந்து செல்லுகிற பொழுது, மோசே தேவனுடைய மனிதன் என்ன சொன்னாரெனில், கர்த்தருடைய சமூகம் உன்னோடு வருகிறது. ஹல்லேலூயா. வேற யார் வருவதென்று யோசியாதே, தேவ சமூகம் உன்னோடு வருகிறது, கடந்து செல். ஹல்லேலூயா. என்னை நடத்தியது போல உன்னை அவர் நடத்துவார், கடந்து செல்லு என்று சொல்லி யோசுவாவை பார்த்து மோசே என்கிற தேவனுடைய மனிதன் சில வார்த்தைகளை சொல்லி அங்கே அனுப்பினதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் பார்க்கிற செய்தியினுடைய தலையங்கம் என்னவெனில், கர்த்தர் நம்மோடு வருகிறார். ஹல்லேலூயா. தேவன் நம்மளோடு வருகிறார். ஹல்லேலூயா. யாரும் அல்ல, மனிதர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான். அதற்கு அங்காலே யார், அதற்கு அங்காலே எவர், அல்லாவிட்டால் மனிதர்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு தான், அதற்கு அங்காலே யார் நம்மளோடு வருவது. ஹல்லேலூயா. வேதத்தில் இருந்து அதை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். வேதத்திலே கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார், நான் உன்னோடு வருகிறவர். ஹல்லேலூயா. அநேக தடவைகளை நாம் சிந்திப்பதுண்டு. ஹல்லேலூயா. ஒரு மனிதன், ஒரு நல்ல மனிதன், அல்லாவிட்டார் ஒரு நல்ல நண்பன், அல்லாவிட்டார் ஒரு ஊழியக்காரன், ஒரு ஊழியக்காரி நம்மளோடு வந்தால் நமக்கு பலமாக இருக்குமே, நம்மளை கொண்டு சென்றால் நமக்கு அது பலமாக இருக்குமே என்று சொல்லி மனுஷீக ரீதியிலே நாம் சிந்திப்பது உண்டு. ஆனால் கர்த்தர் வேதத்திலே சொல்லுகிற வார்த்தைகளை எடுத்து பார்ப்பது நமக்கு நல்லது. என்னவெனில், நான் உன்னோடு வருகிறவர். ஹல்லேலூயா. என்னவெனில், நான் மனிதன் அல்ல, பொய் சொல்லுவதற்கு நான் மனிதன் கிடையாது, நான் வருகிறேன் உன்னோடு என்று சொல்லி பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி இயேசு ஆண்டவர் தன்னுடைய ஊழியக்காரர்களை உற்சாகப்படுத்தி நடத்தியதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்மளோடு யார் வருவது, நம்மளோடு யார் வருவது? இயேசு நம்மளோடு வருகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளோடு வருகிறார். ஹல்லேலூயா. அநேக தடவைகளிலே நம்பிக்கைகள் தடுமாறுகிறது, நம்பிக்கைகள் தள்ளாடுகிறது, நம்பிக்கைகள் கைவிடப்படுகிறது. ஆனால் கர்த்தர் தெய்வம் நம்மளை ஒருபோதும் கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. கடந்த முறை நான் பேசிய பொழுது சொன்னேன், அநேக தடவைகளை நாம் அதை மறந்து விடுகிறோம். தேவன் நம்மளோடு இருக்கிறதை மறந்து நடக்கிறோம். ஹல்லேலூயா. சூழ்நிலைகள், வேதனைகள் நம்மளை நெருக்குகிற பொழுது தேவனை நாம் மறந்து விடுகிறோம், ஆண்டவரை நாம் மறந்து விடுகிறோம், அவர் நம்மளோடு இருக்கிறதை நாம் மறந்து விடுவோம், அவர் நமக்குள்ள இருந்து எங்களோடு பேசுகிறதை நாம் மறந்து விடுகிறோம் அல்லவா? ஆனால் தேவ மனிதர்கள், கர்த்தரை நன்றி அறிந்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் என்ன செய்ய வேண்டும் எனில், கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்து அவர் என்னை நடத்தி செல்லுகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அநேக நம்பிக்கை அநேகர் மீது வைத்திருந்தாலும் ஒரு சில காலங்களிலே அவைகள் உடைக்கப்படுகிறது, அவைகள் கைவிடப்படுகிறது. அதற்கு நாம் சோர்ந்து போகிறோம், அப்பொழுது நாம் தள்ளாடி போகிறோம் அல்லவா. இன்னைக்கு உலகத்தின் சார்பில் எடுத்து பார்த்தால் பெற்றோர்கள் பிள்ளைகள் மீது, பிள்ளைகள் பெற்றோர் மீது, அல்லாவற்றோர் குடும்பங்கள் சொந்தங்கள் பந்தங்கள் மீது பணம் பந்தம் என்று சொல்லி ஏதோ ஒன்றை வைத்துக் கொண்டு ஒரு காலகட்டத்துக்கு நாம் நடந்து செல்லுகிறோம். அங்காலே அது உடைக்கப்படுகிற பொழுது என்ன நடக்கிறது? சோர்ந்து போய் விடுகிறோம், கவலைப்படுகிறோம், கண்ணீர் விடுகிறோம். ஆனால் கர்த்தர் நமக்கு கொடுத்தது என்ன? நான் உன்னோடு வருகிறவர். ஹல்லேலூயா. கர்த்தர் காலத்துக்கு நேரத்துக்கு தக்க விதத்தில் நம்மளோடு வருகிறவர் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை நீங்கள் கேட்டீங்கன்னா, ஒரு சில வேளைகளில் நாம் சோர்ந்து போயிருப்போம், பலவீனப்பட்டு இருப்போம், செய்ய வேண்டியதை செய்யாமல் இருப்போம், போக வேண்டிய இடத்துக்கு போகாமல் இருப்போம், நடத்த வேண்டியவர்களை சரியாக நடத்தாமல் இருப்போம். ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல, ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. எப்பொழுதும் நம்மளோடு இருப்பார். ஹல்லேலூயா. துன்பத்தின் காலத்தில் பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு கண்ணீர் விட்டு உடைக்கப்பட்டு நிலத்தோடு அவர் விழுந்திருந்த பொழுதும் கர்த்தர் அவரோடு இருந்தார். வழங்குறதா? கர்த்தர் அவரோடு இருந்தார். ஆனால் நாம் உடைக்கப்படுகிற பொழுது, விழுந்து போய் இருக்கிற பொழுது, கண்ணீரோடு இருக்கிற பொழுது மனிதர்கள் விலகிவிடலாம். அல்லாவிட்டால் நான் நம்பி இருக்கிறது நம்மளை விலகிவிடலாம் இல்லையா, மனம் ஒரு பட்டம் நம்மளை கைவிட்டு விடலாம். ஆனால் கர்த்தர் நம்மளோடு இருக்கிறவர். ஹல்லேலூயா, நம்மளோடு இருக்கிறவர். ஆகையினாலே ஒரு வசனம் ஒன்று வாசிப்போமா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 54 அதிகாரம் 10 வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். அருமையான ஒரு வசனம். நாம் எல்லோரும் வாசித்து நன்றாக பாடமாக்கி வைத்திருக்கிற ஒரு அருமையான வசனம். ஹல்லேலூயா. 54:10. ஹல்லேலூயா, வாசிப்போமா. ஹல்லேலூயா.
மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார்.
திருப்பி வாசிப்பதற்கா? ஹல்லேலூயா.
மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார்.
பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இதை நன்றி புரிந்து கொள்ளுங்கள், கொஞ்சம் உள்ளுக்கு எடுத்துக் கொள்ளுங்கள். என்னவெனில் தெய்வம் நமக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். என்னவெனில், என் கிருபையானது உன்னை விட்டு விலகாது. என்ன சொல்லுகிறார்? கிருபை என்பது தேவனுடைய பலம், தேவனுடைய இரக்கம், தேவனங்களை நடத்தி செல்லுகிறது. அது என்னையும் உன்னையும் விட்டு விலகாது. இது ஒரு வார்த்தை. ஆனால் இதை விளக்குவதற்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு உதாரணம் அருமையானது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மலைகள் விலகினாலும், மலைகள் விலக முடியுமா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய கேள்வியை கொஞ்சம் சிந்தியுங்கள். மலைகள் விலக முடியுமா? முடியாது, சாத்தியமல்ல. அது சாத்தியத்துக்குரியது அல்ல. அதே மாதிரிதான் ஆண்டவர் சொன்னார், தாய் தன் பாலகனை மறப்பாலோ மறப்பாலோ. அது முடியாது, அது முடியாது. ஆனா இங்க ஆண்டவர் சொல்றார், மலைகள் விலகினாலும், விலகவே முடியாது ஆனால் விலகினாலும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நடக்க கூடாத காரியம் அது. ஒருவேளை நடந்தா கூட கர்த்தர் உன்னை விட்டு விலக மாட்டார். இதுதான் பிரச்சனை. இதைத்தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும், இதைத்தான் நன்று பலமா எடுத்துக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு முன்பாக தேவ சமூகத்திலே சொல்லுகிற வார்த்தையை கேளுங்கள். நம்மளோடு இதுவரைக்கும் வந்தவர்கள், வந்து கொண்டு இருக்கிறவர்கள், வரப்போகிறவர்கள் நம்மளை விட்டு விலகுகிற காலங்கள் உண்டாகும். ஒருவேளை நாம் நினைக்கலாம், இது நடக்க முடியாது. எத்தனை உயிர் நண்பர்களை நாம் பார்த்திருக்கிறோம், இன்றைக்கு அவர்கள் நம் வாழ்வில் இல்லை. எத்தனை உறவுகளை நாம் பார்த்திருக்கிறோம், இன்றைக்கு இல்லை. ஒருவேளை நாம் நினைத்திருக்கலாம், இது நடக்க முடியாது, இப்படி ஒரு காலம் நமக்கு இல்லை. ஆனால் வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? மலைகள் விலகினாலும், நடக்க முடியாதது நடந்தாலும். பரிமான தேவனுடைய பிள்ளைகளே, கொஞ்சம் சிந்தியுங்கள், கொஞ்சம் சிந்தியுங்கள், வாட்டி வச்சு சிந்தியுங்கள். மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், என் கிருபை உன்னை விட்டு விலகவே விலகாது. இன்றைக்கு அநேகருக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? நான் நம்பி இருக்கிறவர்கள் கையை விட்டு விட்டால் அது ஒரு பிரச்சனை, சொந்தம் கைவிட்டு விட்டால் அது ஒரு பிரச்சனை, உறவுகள் கைவிட்டு விட்டால் அது ஒரு பிரச்சனை, பணம் பட்டம் பதவி கைவிட்டு விட்டால் அவைகள் எல்லாம் நமக்கு ஒரு பிரச்சனையாக மாறுகிறது, வேதனையாக மாறுகிறது, கண்ணீராக மாறுகிறது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அவைகள் விலகினாலும் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. ஹல்லேலூயா! எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா! எல்லாரும் சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா! பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் எதன் மீது நம்பிக்கை வச்சிருக்கிறோம்? சொந்தமா, அபந்தமா, பட்டமா, பணமா, ஃப்ரெண்ட்ஸா, யார்? அடிக்கடி நான் சொல்லுகிறது, எல்லாரும் கர்த்தர் மீது சாய்ந்து கொண்டால் நமக்கு நலமாயிருக்கு. கர்த்தர் மீது சாய்ந்து கொள்ள வேண்டும், அப்பொழுது நாம் அசைக்கப்படுவதில்லை. கொரோனாவின் காலம் வரட்டுக்கும், அடுத்த கொரோனா வரட்டுக்கும், இந்தோ வெள்ளம் இந்த தேசத்தில் யாரும் எதிர்பார்க்காத ஒரு காரியம், இந்த தேசத்தில் யாரும் எதிர்பார்க்காத காரியங்கள் நடந்து விட்டது. எனக்கு தெரிந்தளவு 80 பேருக்கு மேல மறித்திருப்பார்கள் என்று நம்புகிறேன். எனக்கு தெரிந்தளவு, உண்மையை சரி எனக்கு தெரியல, 80 or 82 என்று சொன்னார். யார் ஆ ரீதி இதை இந்த தேசத்தில், யூரோப்பாவில் நடுவில் இருக்கிற இந்த தேசத்தில்? ஆனால் நாம் கர்த்தரை நம்பினால் நாம் அசைக்கப்படுவதில்லை. பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய ஊழியக்காரர்கள், நாம் ஒவ்வொரு வருஷமும் தாண்டுகிற பொழுது அநேக அனுபவத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம். கர்த்தருடைய வழிநடத்தல்கள் ஒவ்வொரு வருஷமும் நமக்கு விதம் விதமாக இருக்கிறது. சூழ்நிலைகள் மாறுகிறது, நேரங்கள் காலங்கள் மாறுகிறது, மனிதர்கள் மாறுகிறார்கள், ஆனால் கர்த்தரோ ஒருபோதும் மாறுவதில்லை. இன்னைக்கு அடுத்த கேள்வி, நாம் யாரை தேடுகிறோம்? தேவனியா, அல்லாவிட்டால் மனிதர்களையா? நாம் யாரை தேடுகிறோம்? யார் நம் உள்ளத்தில் முக்கியத்துவப்படுத்தப்பட்டிருக்கிறார்? அந்த நாட்களிலே கேள்விப்பட்டு, உயிர் நண்பன் சாப்பிடாவிட்டால் உடன் நண்பன் சாப்பிட மாட்டான். ஆனால் தேசத்து ஜனங்கள் அழிந்து கொண்டு இருக்கிற பொழுது உபவாசம் பண்ணி ஜபம் பண்ண ஒருவனும் கிடையாது. விளங்குறதா நான் என்ன பேசுகிறேன் என்று சொல்லி. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் எங்களை விட்டு விலகுவதில்லை. அதனால் தைரியமாய் நில்லு, தைரியமாய் ஓடு, தைரியமாய் கர்த்தர் கொடுத்த வேலைகளை செய், தைரியமாய் கடந்து செல்லு, தைரியமாய் கர்த்தர் மீது சாய்ந்து கொள். இந்த சபையில் எனக்கு ஒரு சிலர் பிரமிக்கத்தக்கமான விதத்தில் அவருடைய வாழ்நாட்களில் நடந்து வந்ததுண்டு. ஒரு சில இடத்திலே நான் சொல்லி இருக்கிறேன், பிரதர் அல்லாஹ்விட்டா சிஸ்டர், இந்த காலகட்டத்திலே நீங்கள் கர்த்தரோடு சாய்ந்திருந்த விதம் அருமையானது. ஏன்? நாம் மனிதர்களை சாய்ந்திருக்கவில்லை, நாம் சாய்ந்திருப்பது கர்த்தரை, தேவனை, மனிதர்களை அல்ல. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வந்த தேவனுடைய மனுஷன் மோசே, அவருடைய முழு நோக்கமும் முழு நம்பிக்கையும் முழு விருப்பமும் எங்க இருந்தது தெரியுமா? கர்த்தர் என்னை நடத்துவார், தேவன் என்னை நடத்துவார். ஐயா, ஒரு தேசத்தை நடத்திய மனுஷன் அவன் நினைத்திருந்தால் 4 மனிதர்கள் மீது தங்கி இருக்கலாம், 4 நல்ல ஆலோசனைகள் மீது தங்கி இருக்கலாம், நல்ல ஞானிகள் மீது தங்கி இருக்கலாம். அவன் அவைகளை செய்யவில்லை. அவன் சொன்னா, எந்த இடத்திலையும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, கர்த்தர் மீது நான் நம்பி இருக்கிறேன், கர்த்தர் மீது நான் சாய்ந்திருக்கிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை சுற்றி அநேக காரியம் நடந்து கொண்டே இருக்கலாம். ஒவ்வொரு நாளும் நாம் ஏமாற்றம் அடைந்து கொண்டே இருக்கலாம். ஒவ்வொரு நாளும் நாம் கண்ணீர் விட்டு கொண்டே இருக்கலாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான காற்று நம்மளை தாக்கிக் கொண்டே இருக்கலாம். நான் யார் மீது சாய்ந்திருக்கிறேன் என்பதில் இருக்கிறது நான் அசைக்கப்படாமல் நிற்பது. இன்றைக்கு பிரசங்கம் பண்ணுகிறோம், நாளைக்கு புதுக்காட்டு அடிக்கிறது. நிற்கத்தான் வேண்டும், நடக்கத்தான் வேண்டும். ஏன்? நான் கிறிஸ்துவை நம்பி இருக்கிறேன், மனிதர்களை நம்பவில்லை. வழங்குறதா? சகோதர சிநேகம், அன்பு, அதை குறித்து நான் பேசவில்லை. கர்த்தருடைய ராட்சிய சிந்தியாக நாம் யாரை நம்பி இருக்கிறோம்? கர்த்தரை, ஆண்டவரை. அவர் எங்களை நடத்தி செல்லுவார். இத்தனை வருஷம் எங்களை நடத்தவில்லையா? இத்தனை வருஷம் எவ்வளவு பாடு, எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு கண்ணீர் எல்லாம் விட்டோம், ஆனா உயிரோடு இருக்கிறோம். அந்த ஒருநாள் நம்மளை தூக்கிட்டு போய் ஆண்டவருக்கு சோத்துறோம். பிரியமானவர்களே, உண்மையுள்ள உள்ளத்தோடு உங்களுக்கு ஒன்று சொல்லவா, இந்த கொரோனாவின் நாட்களை மறவாமல் கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. நாம யாரும் விசேஷித்தவர் கிடையாது. நினைத்திருந்தால் கொரோனா ரெண்டு பேரை கொத்திட்டு போயிருக்கும், ஆனா நடக்கல. கர்த்தருக்கு சோத்திரம். அதை நினைத்து நினைத்து அனுதினமும் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். மறவாதிருங்கள், மறவாதிருங்கள். கர்த்தர் செய்த நன்மைகளை மறவாதிருங்கள். ஒருவேளை இன்றைக்கு நாம் நிமிந்து நிக்கலாம். கொரோனா காலங்கள், பிரச்சனைகள் குறைந்து கொண்டிருக்கிறது. நாம் நிமிந்து நிக்கலாம். கன நாளைக்கு நிக்காத படிக்கு கர்த்தரங்களை செய்து விடுவார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மலைகள் நடக்க கூடாதவைகளை நடக்கலாம், ஆனால் கர்த்தருடைய கிருபை உன்னை விட்டு விலகாது. ஒருவேளை பலருடைய அன்பு மாறலாம். நீங்க என்னில் வைத்திருக்கிற அன்பு, நான் உங்களில் வைத்திருக்கிற அன்பு, இவைகள் அப்பப்போ மாறிக்கொண்டு போகலாம். நான் உங்களில் வைத்திருக்கிற இரக்கம், அல்லாவிட்ட நீங்கள் என் மீது வைத்திருக்கிற இரக்கம், கிருபை இரக்கம் மாறலாம். ஆனால் கர்த்தர் உன்மீதும் என் மீதும் வைத்திருக்கிற தனிப்பட்ட இரக்கம், தனிப்பட்ட கிருபை ஒருபோதும் மாறாது. அதை நினைத்துக் கொள்ளுங்க. இன்னைக்கு ஒரு பிரதர் என்னை நேசிக்கவில்லையா, ஒரு சிஸ்டர் என்னோட பேசவில்லையா, ஆனா கர்த்தர் என்னோடு இருக்கிறார். தேவன் என்னை தூக்கி விடுவார் அல்லவா, கர்த்தர் என்னை நடத்தி கொண்டு போவார் அல்லவா. இதுக்குத்தான் அடிக்கடி நாம் சொல்லுவதுண்டு, மனிதர்கள் மீது சாய்ந்து வாழாதிருங்கள், கர்த்தர் மீது சாய்ந்து கொள்ளுங்கள். முடிவு பரியந்த நிலை நிற்பீர்கள், இல்லையோ அறவழியில் நீங்கள் சரி. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். யார் சொன்னது? வேதத்திலே சொன்ன நபர்கள் முக்கியம். சொன்னது யார்? இந்த வசனத்தை சொன்னது யார்? கர்த்தர். இன்னைக்கு ஏதாவது ஒரு காரியத்தை நாம் சொன்னால் உடனே கேட்பார்கள், யார் சொன்னது? சொன்ன நபர்கள் முக்கியம். இங்கே இந்த வசனம் நமக்கு கொடுத்தது யார்? கர்த்தர். அவர் தனிப்பட்ட விதத்தில் எனக்கும் உனக்கும் கொடுத்த இந்த வசனம் எடுத்துக்கள், பெற்றுக்கள், பிடித்துக்கள், அதுல சாய்ந்துகள். கர்த்தருக்கு வாழு, நீ அசைக்கப்படுவதில்லை, அசைக்கப்படுவதில்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய கிருபை உன்னோடு வருகிறது. முடிவு பரியந்தம் நீ நிலை நிற்க தக்கனவையாக கர்த்தருடைய கிருபை உன்னோடு வருகிறது. அவ்வளவுதான். எப்படியே வைத்துக்கொண்டு இன்னும் ஒரு வசனத்துக்குள்ளே நான் போவோம். எனக்கு அதுல ஒரு சில காரியங்கள் இன்னும் வழங்கவில்லை, ஆனாலும் நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். யோசுவா முதலாவது அதிகாரம், யோசுவா முதலாவது அதிகாரம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 269 பக்கம் யோசுவா முதலாவது அதிகாரம் முதல் வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. முதல் வசனத்தை வாசிப்பா, அதுக்கு பிறகு நான் அடுத்த வசனத்துக்குள்ளே போகலாம். வாசிப்பா முதல் வசனம்.
கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி. கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி.
இந்த பாருங்க, இங்க ஒரு காரியம் எனக்கு 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 தெரியல. வாசித்த பொழுது கொஞ்சம் இருதத்தில் அது நின்று கொண்டே இருக்கிறது, அதுக்கு அங்கே போக முடியல. யோசுவாவை கர்த்தர் யாருடைய ஊழியக்காரன் என்று அழைக்கிறார் சொல்லுங்க பார்க்கலாம். யோசுவாவை கர்த்தர் யாருடைய ஊழியக்காரன் என்று அழைக்கிறார் சொல்லுங்க, வாயில திறந்து சொல்லுங்க கேட்போம். யாருடைய ஊழியக்காரன்? யாருடைய ஊழியக்காரன்? மோசேயினுடைய ஊழியக்காரன். எனக்கு இது விளங்காதது உண்டு. இன்னைக்கு என்ன கேளுங்க பிரதர், நீங்க யாருடைய ஊழியக்காரன்? ஆண்டவருடைய ஊழியக்காரன். நான் கர்த்தருடைய ஊழியக்காரன், நான் தேவனுடைய ஊழியக்காரன். ஆனா இங்கே ஆண்டவர் யோசுவாவை எப்படி சொல்லுகிறார் தெரியுமா? மரித்து போன மோசேயினுடைய ஊழியக்காரன். எனக்கு இதை வாசித்த உடனே என் உள்ளத்துல அப்படியே நிக்குது பாருங்க. என்ன ஆண்டவர், நீ தான் யோசுவாவிட்ட கொடுக்க சொல்லி சொன்னீர், பிறகு பார்த்தா மோசேயினுடைய ஊழியக்காரன். ஆண்டவர் என்னிடத்துல வந்து சொல்லுகிறார், மோசேயை பார்த்து, நீ உனக்கு இஷ்டவே ஜனங்களுக்கு மூப்பர்களை உண்டு பண்ணு சொல்லுகிறார். யார் இடத்துல சொன்னார்? மோசேயின் இடத்துல சொன்னார். உண்டு பண்ண மூப்பர்களை, அது உனக்கு நல்லது. ஹல்லேலூயா. ஆகையினால பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது ஐந்தாவது வசனத்தை வாசிப்பா. ஐந்தாவது வசனம் வாசி. யா
நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை.
ஐயா, கடந்த முறை நான் பார்த்த பொழுது மோசே யோசுவாவை பார்த்து என்ன சொன்னா தெரியுமா? கர்த்தர் உன்னோடு வருவார். யார் வருவது? நல்லா கொஞ்சம் விலகி கொள்ளுங்க, தயவு செய்து அங்கங்க பார்த்துட்டு யோசிக்காதீங்க. கர்த்தர் உன்னோடு வருவார் என்று சொல்லி மோசே யோசுவாவுக்கு சொன்னார். இங்கே அந்த வசனம் நிறைவேறுகிறது. எனக்கு என்ன ஆச்சரியம் தெரியும், ஒரு ஊழியக்காரன் சொன்ன வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா, ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். அந்த வசனத்தை திருப்பி, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வாசிப்பா,
ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை.
யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னவெனில், நான் உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும், நீ உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் ஒருவரும் உன்னோடு உண்மையிலே கை போடுவதில்லை. ஆண்டவர் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை. இது எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? இதன்படி எத்தனை பேர் நாங்கள் வாழுகிறோம்? இது எத்தனை பேர் நாங்கள் ருசிக்கிறோம்? இது எத்தனை பேர் நாங்கள் ரசிக்கிறோம்? கர்த்தர் என்னை விட்டு விலக மாட்டார். இன்னைக்கு ஒருவர் நம்மளை விட்டு விலகிவிட்டா ஓண்டு அழுகுறோம், ஓண்டு கதறுகிறோம். அவர் இல்லை, இவர் இல்லை, இங்கே இல்லை. பிரியமானவர்களே, கர்த்தரை சாய்ந்து வாழுகிற தேவனுடைய பிள்ளைக்கு இவைகள் எல்லாம் லேசான காரியம், லேசானவைகள். மோசே கடந்து சென்று விட்டார், மோசே மறித்து விட்டார். யோசுவா தன் ஜனத்தை, தேவனுடைய ஜனத்தை கொண்டு செல்லுகிற பொழுது கர்த்தர் யோசுவாவை பார்த்து என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. இன்னைக்கு மனிதர்கள் இவைகளை எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கிறோம். எனக்கு தெரிந்தவர்கள், என் நண்பர்கள், எனக்கு தெரிந்தவர்கள், என் ஊழியக்காரர்கள், என் விசுவாசிகள், இவைகள் எல்லாம் என்னை பார்த்து, பிரதர் நீங்க பயப்படாதீங்க, எனக்கு தெரியும் நம் வாழ்நாளிலே எப்படி எத்தனையோ பெயர் வார்த்தைகளை அள்ளி கொட்டி விட்டு இன்னைக்கு எங்கே இருக்கிறாள்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்டவர் அல்ல. கர்த்தர் மோசேயோடு இருந்தார், யோசுவாவோடு இருந்தார், இப்பொழுது உன்னோடும் இருக்கிறார் என்பதை நீ நம்பினால் நம்பு, கர்த்தர் உனக்கு அற்புதத்தை செய்வார். இல்லையோ நீ நம்புகிற பணத்தை நம்பிட்டு இரு, இல்லையோ நீ நம்புகிற மனுஷர்களை நம்பிக்கொண்டு இரு, இல்லையோ நீ நம்புகிற ஊழியர்களை நம்பிக்கொண்டு இரு. யோசுவாவுடைய ஊழியம் என்ன தெரியுமா? பெரிய ஊழியம். மோசேயுடைய அடிச்சுவரில் நிற்கிறான், என்ன ஊழியம் அது! மோசே நடந்து வருகிற பொழுது எல்லாவற்றையும் கண்களால பார்த்து மோசேக்கு பக்கத்தில் நின்று மோசே சொல்ல சொல்ல செய்வான், சொல்ல சொல்ல செய்வான். இன்னைக்கு சொல்ல சொல்ல எல்லாம் தடுமாறுது. மோசே சொன்னான், மரணங்களை முன்குறிக்கப்பட்டு சொல்லப்பட்ட ஊழியக்காரர்கள், நமக்கு இன்றைக்கு மரணம் என்று சொன்னால் இன்றைக்கு நம்ம பாடு என்ன? அவன் கர்த்தரை நம்பினான். நாம் எதை நம்பி இருக்கிறோம்? நாம் எதை நம்பி இருக்கிறோம்? இன்றைக்கு எசேக்கியாவுக்கு கூட மரணம் முன்னறிவிக்கப்பட்டது, மோசேக்கு மரணம் முன்னறிவிக்கப்பட்டது, உனக்கும் எனக்கும் இன்றைக்கு மரணம் முன்னறிவிக்கப்பட்டால் உன் எலும்பு எந்த ஆட்டம் ஆடும் என்று சொல்லி சிந்தி, கர்த்தரை நம்பினால் நாம் அசைக்கப்படுவதில்லை, கர்த்தரை நம்பினால் நாம் சோர்ந்து போவதில்லை. நமக்கு கொடுத்த ஊழியம், நமக்கு கொடுத்த வாழ்க்கை எல்லாவற்றிலையும் நாம் அசைக்கப்படுவதில்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. ஆகையினாலே நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்று சொல்லி யோசுவாவுக்கு கர்த்தர் கொடுத்தார். ஏன்? அவருடைய பொறுப்பின் ஊழியம் வித்தியாசம். ஒரு ஜனக்கூட்டத்தை கொண்டு தேவ வார்த்தையின் படி அவன் நடந்து சென்று கொண்டு இருக்கிறான், விளங்குறதா? அதுக்கு பிற்பாடு நீங்க பாத்தீங்கன்னா யோசுவா அநேக இடங்களில் வெற்றி கொண்டான், அநேக யுத்தங்களை வெற்றி கொண்டான், அநேக காரியங்களை கர்த்தருக்கு நடந்து சென்றான். ஆச்சரியமாக இருந்தது. மோசேயோடு கர்த்தர் இருந்தது எப்படியோ அப்படியே யோசுவாவோடும் இருந்து கர்த்தர் அதை நிரூபித்தார். அதனாலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தரை ரொம்ப கெட்டியாய் பிடித்துக் கொள்ளுங்க. மனிதர்களை பிடித்தது போதும். எப்படிதான் நாம் ஒரு மனிதனை கெட்டியாக பிடித்தாலும் நாம் போகிற பொழுது யாரும் வரப்போகிறது அல்ல, யாரும் நம்மளோடு வரப்போகிறது அல்ல, தனியாகத்தான் நாம் கடந்து செல்ல வேண்டும். அடுத்த பக்கத்தில் ஆண்டவர் எனக்காய் நிற்கிறாரா இல்லையா, அடுத்த பக்கத்தில் தெய்வம் என் கரத்தை பிடிப்பதற்கு நிற்கிறாரா இல்லையா? அடுத்த பக்கத்திலே வா என் மகனே என்று சொல்லுவதற்கு ஒருவர் இருக்கிறாரா இல்லையா? சிந்தியுங்கள், சிந்தியுங்கள். மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிட மாட்டேன். இன்னைக்கு அநேக மனிதர்கள் என்னை கைவிட்டுட்டாங்க, என்னை கைவிட்டுட்டாங்க. நான் உன்னை கேட்குவா, கர்த்தர் உன்னை கைவிட்டாரா? தேவன் உன்னை கைவிட்டாரா? ஆண்டவர் உன்னை கைவிட்டாரா? தெய்வம் உன்னை கைவிட்டாரா? சொல்லு, சொல்லு. எத்தனை வருஷம் ஆண்டவருக்கு என்று சொல்லி ஊழியம் செய்கிறோம், நடந்து வருகிறோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம், கர்த்தரை நீ ஒருபோதும் கைவிட்டதில்லை. கைவிடுகிறது போல சூழ்நிலைகள் இருக்கிறது, துன்பம் இருக்கிறது, துயரம் இருக்கிறது, வேதனை இருக்கிறது. அவை எல்லாவற்றிலையும் கர்த்தர் என்னோடு இருந்தார், கர்த்தரை நீ நடத்தி சென்றார். அநேக காரியங்கள் பின்னாகத்தான் நமக்கு விளங்கும், முன்பாக விளங்காது. அதனால தான் அடிக்கடி சொல்லுவதுண்டு, உடனே எடுத்து ஆ ஊ ஆ ஊ ஆ ஊன்னு இல்லை, பொறுமையாக இருங்கப்பா, பொறுமையாக இருங்க. வேதம் சொல்லுகிறது பேசுவதற்கு தாமதமாயிருங்கள் என்று சொல்லி ஒருவர் சொன்னார், எனக்கு உள்ளத்தில் என்ன படுதோ அதை டப்புன்னு சொல்லி விடுவேன். அப்படி சொல்லுகிறதுனால தான் அநேக பிரச்சனை. நீ சிந்திக்க வேண்டும், நீ அதை யோசிக்க வேண்டும், அதுல என்ன இருக்கிறது, அது சரியா, அது புளியா, எப்படி ஒன்றை சொல்லலாமா என்பதை குறித்து நாம் யோசிக்க வேண்டும். அநேகர் சொல்லுவது என் உள்ளத்தில் என்ன இருக்கு, டப்புண்டு பற்று, டப்புண்டு சொல்லிடுவேன். ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா, பேசுவதற்கு தாமதப்படு, தாமதப்படு, தாமதப்படு. நாம் சிந்திக்கிறது எல்லாம் சரியாக மாறிவிடாது, நாம் யோசிப்பது எல்லாம் சரியாக மாறிவிடாது, நாம் பேசுவது எல்லாம் சரியாக மாறிவிடாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொன்னார், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். இன்னைக்கு யாரோ உங்களுக்கு நான் சொல்லுவா, கர்த்தருடைய நாமத்தில் கர்த்தர் உங்களை கைவிடுவதில்லை, அவர் உங்களை கைவிட மாட்டார். நீ நினைக்கலாம் ஒருவேளை எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, சொந்தம் கைவிட்டது, பந்தம் கைவிட்டது, பணம் இல்லையே, பட்டம் இல்லையே. நான் உனக்கு ஒன்று சொல்லவா, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார், ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார். மோசேயை நடத்தின தேவன், யோசுவாவை நடத்திய தேவன் உன்னையும் என்னையும் நடத்தி கொண்டிருக்கிறார். பயப்படாதிரு, நீ கண்ணீர் விடாதிரு, நீ சிந்தியாதிரு, அவர் உன்னை நடத்துவார். ஹல்லேலூயா. மூன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிங்க, மூன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனத்துக்கு வாங்க. யா,
கர்த்தர் யோசுவாவை நோக்கி,
கர்த்தர் யோசுவாவை நோக்கி,
நான் மோசையோட இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும் படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன்.
இந்த பாருங்க, நான் கர்த்தர் மோசையோடு இருந்தது போல உன்னோடு நான் இருக்கிறேன் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக உன்னை நான் என்ன செய்வேன், என்ன செய்வேன், என்ன செய்வேன், மேன்மைப்படுத்துவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாருங்க, இந்த வசனத்தை சாப்பிட்டா, இந்த வசனம் உங்க உள்ளத்துல தங்கினா, எல்லாரும் சேர்ந்து ஆமேன்னு சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்க ஆமே, திருப்பி சொல்லுங்க ஆமே. உன்னை மேன்மைப்படுத்துகிறவர் உன்னோடு இருக்கிறார். இன்றைக்கு உன் நிலைமை அப்படி இப்படி இருக்கலாப்பா, இன்றைக்கு உன் நிலைமை அப்படி இப்படி இருக்கலாம், ஆனா மேன்மைப்படுத்துகிறவர் உன்னோடு இருக்கிறார். அதில் ஆச்சரியம் என்னவெனில், மோசேயோடு இருந்தவர், யோசுவாவோடு இருந்தவர், இன்றைக்கு யாரோடு இருக்கிறார், யாரோடு இருக்கிறார், அட சொல்லுங்கப்பா, யாரோடு இருக்கிறார், சத்தமா சொல்லுங்க, யாரோடு இருக்கிறார், என்னோடு அவர் இருக்கிறார். அல்லேலூயா, என்னை அவர் மேன்மைப்படுத்த வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, என் சூழ்நிலைகள் தடுமாறிக்கொண்டு இருந்தாலும் அவர் என்னை மேன்மைப்படுத்துகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினாலே கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல. ஆண்டவர் ஒரு மனுஷனை முன்பாக வைத்து அவர் சொல்லுகிறார், அவர் சொல்லியிருக்கலாம், நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். இல்ல, மோசேயை நீ பார்த்தாய், மோசே என்கிற என்னுடைய ஊழியக்காரன் நீ பார்த்தாய், அந்த ஊழியக்காரனை நான் எப்படி எல்லாம் நடத்தினேன்னு சொல்லி நீ பார்த்தாய். இன்னைக்கு உங்களுக்கு ஒன்று சொல்லவா, உங்கள் வாழ்க்கைகளுக்கு முன்பாக எத்தனை ஊழியக்காரர்களை கர்த்தர் நடத்தி சென்றார், எத்தனை பேர் கிறிஸ்துவுக்கென்று மரித்தார்கள், சந்தோஷமாய் மரித்தார்கள், மகிழ்ச்சியாய் கர்த்தருக்கென்று தங்கள் வாழ்க்கைகளை ஒப்புக் கொடுத்தார்கள், அவர்கள் எல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். அவைகள் எல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். இந்த தேசத்தில் எத்தனை ஊழியர்கள் கர்த்தருக்கென்று எழும்பி மரித்தார்கள், அவர்களை கர்த்தர் நடத்தவில்லையா? ஒவ்வொரு காலகட்ட 5 வருஷம் 10 வருஷம் ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் மறித்து கொண்டு போனார்கள், அவர்களை கர்த்தர் அவர் நடத்தவில்லையா? மோசே நடத்தியது போல நான் உங்களை நடத்துகிறவர். மோசே நடத்தினார், மோசே மறித்து விட்டார், மோசே மறித்து போய்விட்டார். ஆனா யோசுவா, யோசுவா நல்லாய் விளங்கி, யோசுவா நீ நல்லாய் கேளு, என்னவெனில் மோசே நடத்தியவர் நான், இஸ்ரவேலரை நடத்தியவர் நான், உங்களுக்கு முன்பாக நடந்து சென்ற ஊழியர்களை நடத்தி வந்தவர் நான், இன்றைக்கு உங்களை நடத்துகிறவர். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒண்ணு கேட்கவா, எங்களை உன்னை யார் நடத்துகிறார்கள்? அது ஒரு முக்கியமான கேள்வி. இன்றைக்கு உங்களை யார் நடத்துவது, யார் நடத்துவது? சிந்தியுங்கள், செயல்படுங்கள், சிந்தியுங்கள். கர்த்தர் எங்களை யோசுவாவை நடத்தியது போல என்னை நடத்துவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசேயை கர்த்தர் நடத்தியது போல என்னை அவர் நடத்துவாராக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நண்பன், ஒரு ஊழியக்காரன் உன்னை கிறிஸ்துவின் பக்கமாய் நடத்தி விடுவது தப்பல்ல. ஆனால் அந்த நாட்களிலே மோசேக்கு பக்கத்திலேயும் அநேகர் இருந்தார்கள், ஆலோசகர் கூட இருந்தார்கள். ஆனால் மோசே கர்த்தர் நடத்தினாரப்பா, என்ன சந்தோஷமான காரியங்கள். அதனாலே தான் அவன் மரணத்தை அறிவித்த பொழுது தைரியமாய் நின்றான். மோசேக்கு ஆண்டவர் சொன்னார், நீ நிறுத்தி, நீ சரி, நீ முடிஞ்சதும் வேலை. ஆனால் அவன் தைரியமா பேசினான். யோசுவாவை கூப்பிட்டு வைத்து என்ன சொல்றான்? யோசுவாஞ்சி வா, என் காலம் முடிந்தது, நான் மறிக்க போறேன் சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டாரு. நான் ஆண்டவரோடு போய் சேருகிற காலம் இது. ஆனா நீ இந்த ஜனங்களை கொண்டு போக வேண்டும். நீ உன் கர்த்தரோடு வருகிறார், உன்னோடு ஆண்டவர் வருகிறாரப்பா, பயப்படாத, பலமுள்ளவனாயிரு, தைரியமுள்ளவனாயிரு. ஏன்? என்னை நடத்திய தேவன் தான் உன்னை நடத்தப் போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால நான் கேட்கிறேன், இன்றைக்கு என்னை யார் நடத்துவது? கர்த்தரா அல்லாவிட்டால் மனிதனா? கர்த்தரா அல்லாவிட்டால் பணமா? கர்த்தரா அல்லாவிட்டால் சொத்தா? இன்னைக்கு இந்த தேசத்தில் ஜெபம் பண்ணினாங்க, அநேக சொத்துக்களை இழந்து விட்டார்கள். நம்பிக்கையே அதுதானே, இழந்து விட்டார்கள். ஃபேஸ்புக்ல ஏதோ பார்த்த பொழுது ஊருள்ள இல்லாததெல்லாம் அந்த ஃபேஸ்புக்ல வரும் பாருங்க. ஒரே ஒரு மனிதன் தான் அதுல போட்டிருந்தான், இன்றைக்கு இந்த காலகட்டத்திற்கு அவண்டி ஜெபம் பண்ணுங்க, தேவனை நோக்கி ஜேமனுக்காய் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி. இப்படிப்பட்ட வார்த்தைகள் சரியான சல்தனாகத்தான் வரும். சொன்னா ஜேமன் ஒரு பணக்கார நாடு, பலமுள்ள நாடு. இலங்கைக்கு ஜெபம் பண்ணுங்க, இந்தியாவுக்கு ஜெபம் பண்ணுங்க, ரெண்டெல்லாம் பெரிய அப்ளிகேஷன் எல்லாம் போட்டு எல்லாம் வழியா அனுப்புவாங்க. ஆனா ஜேமனுக்கு அதுல நான் பார்த்தேன், ஒரு ஒரு வாலிப பையன் தான், அவன் சொல்றான், ஜேமனுக்காய் பேட்டன் பண்ணுங்க, ஜேமன்ல மழு வழிவு, நம்பிக்கை உடைக்கப்பட்டது, ஜனங்கள் விழுந்து விட்டார்கள், நடுச்சந்தையிலே உட்கார்ந்து இருந்து அழுகிறார்கள். ஆனால் நீயும் நானும் கர்த்தரை நம்புகிறவர்கள், கர்த்தர் என்னையும் உன்னையும் நடத்துகிறாரா? தேவன் உன்னையும் என்னையும் நடத்துகிறாரா? ஆண்டவர் உன்னையும் என்னையும் நடத்துகிறாரா? தைரியமாய் நில்லு, தைரியமாய் செயல்படு, இழந்தவைகளை தேவன் இரட்டிப்பாக கொடுப்பார். வேதத்திலே கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் இழந்தவைகளை தேவன் அப்படியே விடவில்லை, நேரமும் காலமும் பார்த்து அவர்களை ஆசீர்வதிக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினாலே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு முன்பாய், தேவனுக்கு முன்பாய் நான் சொல்லுகிறது என்னவெனில், நான் சொல்லுகிறது என்னவெனில், கர்த்தரை நம்பி நடவுங்க, தேவனை நம்பு. இப்படி இருக்கு, காலம் இருட்டாகத்தான் இருக்கும். இதோ ராக்காலம் வருகிறது, இதோ ராக்காலம் வருகிறது. கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும், தேவ ஜனம் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். என்னை இதுவரைக்கு நடத்தி வந்தவர் இந்த கொஞ்ச தூரம் கொண்டு போவார். சொல்லு, சொல்றது இல்லை, அழுகிறது தான் நம் வேலை. இதோ இவ்வளவு தூரம் என்னை கர்த்தர் நடத்தி வந்துட்டாரே, என்னை பிள்ளைகளை காண வைத்தாரே, என்னை பேர பிள்ளைகளை காண வைத்தாரே, இது கொஞ்ச தூரம் தான், அது வரைக்கும் கர்த்தர் என்னை நடத்தி செல்லவார். இன்றைக்கு நீங்கள் கண்ட வாழ்க்கைகளை எத்தனை பேர் காணவில்லை தெரியுமா? மறித்து போய்விட்டார்கள். கர்த்தருக்கு நன்றி செலுத்து, இருக்கிறது போதும் என்று கர்த்தரை சுதி. நீ உன் பிள்ளைகளை கண்டாய், உன் பேர பிள்ளைகளை கண்டாய், நாளை சந்ததியை கண்டாய், ஆனால் ஒன்றுமே காணாதவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் எங்களோடு இருக்கிறபடியினால் கர்த்தர் எங்களை நடத்தி செல்லுகிறார். என்ன ஒரு வசனம் வாசிப்போமா? யோசுவா முதலாவது அதிகாரம் 17வது வசனத்துக்கு வாங்க.
நாங்கள் மோசேக்கு செவி கொடுத்தது போல உமக்கும் செவி கொடுப்போம். உம்முடைய தேவனாகிய கர்த்தர் மாத்திரம் மோசையோடு இருந்தது போல உம்மோடும் இருப்பாராக.
நாங்கள் மோசேக்கு செவி கொடுத்தது போல உமக்கும். நல்ல சனங்கள் பாருங்க. சரி, அவங்க முறுமுறுத்தது எல்லாம் செத்தாங்க, அதை நான் இல்லைன்னு சொல்லல. முறுமுறுப்பது என்பது பொல்லாத காரியம். வேதத்துல பாவங்களை குறித்து கணக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பாவம், இந்த பாவம், அது இது எல்லாம் பார்க்கணும். அந்த முறுமுறுக்கிற பாவத்தை யாரும் மேன்மைப்படுத்துவதில்லை. தெரியுமா உங்களுக்கு? ஒருத்தன் களவெடுத்துட்டா, ஒருத்தன் பொய் சொல்லிட்டா, அதெல்லாம் பெருசுப்படுத்துவார்கள். ஆனால் முறுமுறுப்பதை மேன்மைப்படுத்துவதில்லை. மேன்மைப்படுத்துவதுன்னு நான் சொல்றேன், முக்கியத்துவப்படுத்துவதில்லை. ஆனால் இஸ்ரவேலர்கள் விழுந்ததுக்கு மிக முக்கியமான காரியம் எது? அவர்கள் பலி செலுத்தாததுனாலயா? இல்லை, அவர்கள் முறிந்து விழுந்து பிணங்களாக விழுந்ததுக்கு காரணம் என்னவெனில் முறுமுறுப்பு. முறுமுறுப்பு. ஆனா இங்க யாரோ ஒருத்தர் நல்லவன் சொன்னா, நாங்க மோசேக்கு கீழ்ப்படிந்தது போல உனக்கு நாங்க கீழ்ப்படிவோம். ஆனா அவருடைய சரித்திரத்தை எடுத்து பாத்தீங்கன்னா, அவங்க செய்த மிகப்பெரிய பாவம் முறுமுறுப்பு. ஏதாவது சொல்லிட்டே இருப்பது, ஏதாவது பேசிக்கொண்டே இருப்பது, நன்மை உண்டாக அல்ல தீமை உண்டாக பேசுவது, ஏதாவது பேச்சு அலசிக்கொண்டே இருப்பது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கொரோனா நம்மளை அநேக காரியங்களை கற்க வைத்தது. அதனால் இவைகளை நிறுத்திக் கொள்ளுங்கள், இவைகளை நிறுத்திக் கொள்ளுங்கள். வேதம் சொல்லுகிறது, பேசுவதற்கு தாமதமாக இருங்கள், வெயிட் பண்ணுங்க, யோசிங்க, சிந்திங்க, அதுக்கு பிறகு செயல்படுங்க, அதுக்கு பிறகு செயல்படுங்க. ஹலலுயா, ஹலலுயா. ஆகவே நான் தம்பி அந்த வசனத்தை திருப்பி வாசி.
மோசேக்கு செவி கொடுத்தது போல உமக்கும் செவி கொடுப்போம். உம்முடைய தேவனாகிய கர்த்தர் மாத்திரம் மோசையோட இருந்தது போல உம்மோடும் இருப்பாராக.
உம்மோடும் இருப்பாராக. மோசையோடு கர்த்தர் இருந்தது போல யோசுவாவே உங்களோடு கர்த்தர் இருக்க வேண்டும் என்பது எங்கள் விருப்பம். இருப்பாராக என்று ஆசீர்வதிக்கிறாங்க. யார? யோசுவாவே. இந்த இடத்தை மாத்திரம் எடுத்தா அருமையானவர்கள், பெரியமானவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கொரோனாவின் நாட்களிலே கர்த்தருக்குள்ளே ஆண்டவரை நான் துதிக்கிறேன். நீங்கள் அநேகர் அநேக காரியத்தை சிந்தித்தீர்கள். சபையை குறித்த காரியத்தில் நீங்கள் அநேக காரியத்தை சிந்தித்தீர்கள். ஒரு சிலர்களோடு பேசி இருக்கிறார்கள், டெலிபோனில் பேசின காரியங்கள். அதனாலே கர்த்தரை நான் துதிக்கிறேன். அப்படிப்பட்டவர்கள் இந்த காலகட்டத்துக்குரிய விதத்திலே செயல்படுவது, செயல்படுவது. இந்த காலம் இப்படி இருக்கிறதா? சபைகள் பூட்டப்பட்டு இருக்கிறதா? எப்படி செயல்பட வேண்டும்? நான் எப்படி கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும்? எப்படி ஊழியர்களுக்கு நாம் உதவியாக இருக்க வேண்டும்? எப்படி ஊழியர்களோடு நின்று பிடிக்க வேண்டும்? எப்படி கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு நாம வேதனைப்பட்டாலும் கர்த்தருடைய ராஜ்யம் நிலை நிற்க வேண்டும் என்று சொல்லி அநேகர் நீங்கள் பேசியதிலே நான் கொஞ்சம் பிரமித்தேன். ஒரு சிலர் இருக்கிறீர்கள், என்னை விட எல்லைகள் மீறி நீங்கள் யோசித்தீர்கள். ஆண்டவருக்கு சோத்திரம். அதுவும் ஒரு தாயார் இருக்கிறார்கள், இந்த விஜயகாடு அம்மா இருக்கிறா பாருங்க. அவ பேசிய காரியம் எனக்கு உள்ளத்துல இன்றும் இருக்கிறது. அவர் திடீரென்று டெலிபோன் பண்ணுவார்கள், ஏதாவது ஒன்று சொல்லுவார்கள், எப்படி எப்படி என்று சொல்லுவார்கள். அருமையாக இருக்கும். ஏ, நாம் அந்த காலத்துக்குரிய விதத்தில் செயல்பட வேண்டும். விளங்குறதா? ஆகையினால ஆண்டவருக்கு சோத்திரம். இப்படிப்பட்ட ஜனந்தா இங்க இருக்கிறாங்க. இங்க இருந்து என்ன சொல்றான் தெரியுமா? மோசேயோடு கர்த்தர் இருந்தது போல உங்களோடும் யோசுவா இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சபையிலே இருக்கிறவர்கள், சபையிலே நாட்டப்பட்டிருக்கிறவர்கள் எப்பொழுதும் இந்த சிந்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். என்னவெனில், உங்களை நடத்திற்கு ஊழியக்காரர்களோடு கர்த்தர் இருக்க வேண்டும். ஆண்டவரே அப்படியே அவங்களோடு இருங்கப்பா. இங்கே அவங்க அப்படித்தான் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? மோசேயோடு கர்த்தர் இருந்தார் நாங்கள் கண்டோம். அதே கர்த்தர் யோசுவா உன்னோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் விரும்புகிறோம். அப்படி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். விளங்குறதா? என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே மோசேயோடு இருந்திரல்லவா, யோசுவாவோடு இருந்திரல்லவா, ஆபிரகாமோடு இருந்திரல்லவா, ஈசாக்கோடு இருந்திரல்லவா, எங்க ஊழியக்காரனோடு இருங்கப்பா, எங்க ஊழியக்காரன் நடத்துங்கப்பா. இருட்டின் காலமா இருக்கிறது, எல்லாம் பூட்டப்படுது திறக்கப்படுது, பூட்டப்படுது திறக்கப்படுது. நீங்கெல்லாம் என்ன செய்தீங்களே? நம்ம மண்டை தத்தளிச்சது. திடீரென்று பார்த்தா பூட்டன்றான், திடீரென்று பார்த்தா திரான்றா, திடீரென்று பார்த்தா 50 பேர் என்றா, திடீரென்று பார்த்தா 100 பேர் என்றா, திடீரென்று பார்த்தா 10 பேர் என்றா. தேவ ஜனங்கள், ராட்சிய சிந்தை உள்ளவர்கள், தேவ ஊழியக்காரர்களோடு நின்று அவர்களை பலப்படுத்தி சபையை எப்படியாவது கத்தருக்குள்ளே நாம் திரும்ப வந்த. உங்களுக்கு தெரியுமா எத்தனை சபைகள் இன்றைக்கு இன்னும் சரியான நிலைமைக்கு வரவில்லை, வரவில்லை. நீங்கள் உங்கள் குடும்பத்தை மாற்றம்தான் யோசிப்பது, நாங்கள் இந்த சபையில் இருக்கிற அவ்வளவு குடும்பங்களை குறித்தும் யோசிப்பது. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அதை யாரும் அப்படி சிந்திப்பதில்லை. அதனாலே தான் ஆசாரியர்கள் என்று சொல்லி பெயர், அதனாலே தான் தகப்பன்மார்கள் என்று சொல்லி பெயர், அதனாலே தான் கர்த்தர் புரித்தெடுக்கிறார் என்று சொல்லி பெயர். ஆகையினாலே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக காரியங்கள் இந்த பக்கத்தில் வர இந்த பக்கத்தில் நான் அடிக்கடி யோசிப்பதுண்டு. அநேக ஊழியக்காரர்கள் ஹார்ட் அட்டேக்லே தான் மறிப்பதுண்டு. அநேக ஊழியக்காரர்கள், நீங்கள் கொஞ்சம் பின்னுக்கு போறோம், அநேக ஊழியக்காரர்கள் வருத்தத்திலே டிரைநாட் பொங்கை கூட வருத்தத்தில் தான் மறிச்சார். விளங்குறதா? சிந்திப்பது, செயல்படு. நீங்க டாக்டர்கிட்ட போங்க, நீங்க அநேகம் கூட யோசிக்கிறீங்க என்று சொல்லுவாங்க. நீங்க யோசிக்கிறீங்க கூட, எதை குறித்து யோசிக்கிறது, என்னத்தை குறித்து யோசிப்பது, யாரை குறித்து யோசிப்பது? ஆனா இங்க ஒரு கூட்டம் ஜனமதி, ராஷிவா உன்னோடு கர்த்தர் இருப்பா, உன்னோடு இருக்க வேண்டும் என்னங்கிட்ட விருப்பம். ஆச்சரியம், இவைகளை வாசித்து கற்றுக்கொள்ளுங்கப்பா, கற்றுக்கொள்ளுங்க, இன்னும் நிறைய கற்றுக்கொள்ளுங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கிறிஸ்தவ எப்படி தெரியுமா, அவர் எப்படி செய்கிறாரோ அதே மாதிரி நானும் செய்வேன். இவைகளைத்தான் கிறிஸ்தவம் இன்னைக்கு கற்றுக்கொள்ளுகிறது, கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு கற்றுக்கொள்ளுகிறார்கள். விளங்குறதா? ஆனா இங்க ஒரு ஜனக்கூட்டம் நல்ல ஜனம், ஆண்டவருக்கு சோத்திரம். மோசேடி இருந்தவங்க கூட இப்படி நினைக்கல, மோசேடி இருந்தவங்க எப்பவும் மோசேக்கு விரோதமாக எழுமிண்டு ஏதாவது மோசேக்கு பண்ணிட்டே இருப்பாங்க. அதை தாங்கின மோசேக்கு சோத்திரம். அது எனக்கு மோசையில பிடிச்ச காரியம் என்னன்னு, கடைசியா வந்து இந்த ஜனங்கள் எல்லாம் ஆண்டவர் அழிக்க போறோம்னு மோசை சொன்னா, இல்லை 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 இல்லை, நீர் அழிக்கிறேன்னு சொன்னா என் பெயர் முதல்ல தீட்டும், என்ன முதல்ல பரலோகத்திலிருந்து கிளீன எடுத்துரும், அதுக்கு பிறகு வந்துச்சுன்னா உங்க ஜனத்தை அழிச்சு கொள்ளும் ஆண்டவர். அப்பதான் அவர் தராசு எடுத்து வச்சு, என்னுடைய கண்ணிலே ஒரு தராசு இருந்தது, அதுல ஒரே ஒரு ஊழியக்காரன் ஒரு பக்கத்துல, ஒரு தேசம் என்ன ஒரு பக்கத்துல, ஆண்டவர் சொன்னார் நீ எனக்கு முக்கியமானவன். விளங்குறதா? என்ன சொல்லுகிறேன், ஆனாலும் அது பிரயோஜனம் அல்ல. கடைசியிலே முழு பெயரும் மனாந்திரத்தில் முறுமுறுப்பினாலே செத்து பிழைத்தார்கள். ஆகையினாலே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் மோசையோடு இருந்தது போல உங்களோடு இருக்கணும்னு நாங்க விரும்புறோம்ப்பா, நாங்க விரும்புறோம். என்ன பண்ணி சொல்லவா? ஊழியக்காரர்கள் தேவனுடைய சபையில இருந்து பொறுப்புகளில் இருந்து ஊழியம் செய்யறவர்கள் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒன்றும் செய்ய முடியாதப்பா. இதை நான் ஆயத்தப்படுத்தல உள்ளத்தில் வர்றது சொல்றேன். எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி செய்யணும், எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நடக்கணும், முடியவே முடியாது. விளங்குறதா? அப்ப அப்பப்போ ஏதாவது உனக்கு புரியமில்லாதது நடக்கிற பொழுது அதை விளங்கி நடக்க வேண்டும், அதை சிந்தித்து நடக்க வேண்டும். அவர்கள் தான் சபையை கட்டி எழுப்புகிறவர்களாக இருக்க முடியும், சபையோடு நடக்கிறவர்களாக இருக்க முடியும், கர்த்தர் பக்கம் சாயிறவர்களாக இருக்க முடியும். விளங்குறதா? விளங்குறதா? இன்னைக்கு பல பிரசங்கங்கள் இருந்தது, ஏதோ ஒன்று பிரசங்கம் பண்ணிட்டு போகலாம், அதுகள்ல முக்கியத்துவம் பிரசங்கம் கிரியை செய்ய வேண்டும், பிரசங்கம் ஏதாவது ஒரு இடத்துல தொட வேண்டும், அதுதான் முக்கியத்துவம். விளங்குறதா? வேற ஒன்றும் அல்ல. ஆகையினால பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்குள்ளே தேவனுக்குள்ளே நீங்கள் என்ன விரும்ப, உங்க ஊழியக்காரர்களை கர்த்தர் நடத்த வேண்டும். துன்பங்கள் தீரங்கள் வேதனைகள் அவங்க வருகிற பொழுது நீர் அவரை நடத்தும். இன்னைக்கு அநேக விசுவாசிகள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சிந்தித்து நடவுங்கள். எல்லாருடைய வீட்டுக்கு நாம வர வேண்டும், எல்லாருடைய வீட்டிலையும் விசாரிக்க வேண்டும், இல்லாவிட்டால் அதெல்லாம் குறைகள். விளங்கி நடப்பவர்கள் வளர்ந்தவர்கள், விளங்காமல் முட்டுவர்களோடு தான் நாம் ஏதாவது செய்துட்டே நிற்க வேண்டும். ஒரு வசனம் வாசிப்போமா? அப்போஸ்தலர் 18:9-10 வாசிங்கள். அப்போஸ்தலர் 18 அதிகாரம்.
ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னோட கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார்.
ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே. எங்க இது புதிய ஏற்பாடு? பழைய ஏற்பாடு விடுங்க, எவ்வளவு பேசினேன் இல்ல. ஆனா அங்கே கற்றுக்கொள்ள வேண்டியது அநேக காரியம் இருக்கு. இங்க புதிய ஏற்பாடு பேசு, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ பவுலை ஆண்டவர் தரிசனத்தில் வந்து என்ன சொன்னார் தெரியுமா? நீ பயப்படாத, நீ பயப்படாதப்பா. உன் சூழ்நிலைகள், உன் காரியங்கள், உனக்கு இன்றைக்கு இருக்கிற நிலைமைகள், இது எதுவோ என்னவோ, ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு பிரச்சனையப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஏதோ ஒன்று ஒவ்வொரு நாளும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. பிரச்சனையே இல்லாத யாராவது இருந்தா கை வச்சுங்க. ஏதோ ஒன்று நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனா அப்போஸ்தலனாகிய பவுலை பார்த்து என்ன சொல்ற? நீ பயப்படாத. அவனுக்கு இருந்தது பார்த்து பேசுறது இல்லை பிரச்சனை, தைரியமா பேசு, உன்னோட யாரும் கை போடுவதில்லை. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஒன்று சொல்லவா, உங்களுக்கு ஒன்று சொல்லவா, கர்த்தர் அறியாமல் உங்கள் மேலே யாரும் கை போட முடியாது. அநேக தடவை நினைப்பதை பயந்து தள்ளாடி, ஐயோ கஷ்டம், துன்பம், துயரம், வேதனை, கண்ணீர். உனக்கு ஒன்று சொல்லவா, உனக்கு ஒன்று சொல்லவா, பெய்கிற மழை ஓய்கிற நாட்கள் இருக்கிறது, உனக்கு இருக்கிற பிரச்சனைகள் நிறுத்தப்படுகிற நாட்கள் இருக்கிறது, கொஞ்ச நாள் செல்லத்தான் செய்யும். வேதத்திலே ஆபிரகாமை குறித்து பேசுகிற பொழுது, ஆபிரகாம் கர்த்தரை நம்புறானோ இல்லையோண்டு பார்ப்பதற்காய் கர்த்தர் சோதித்தாரா, விளங்குறதா? கர்த்தர் சோதித்தது எதற்கு? ஆபிரகாம் என்னை நம்புகிறானோ, அவன் ஊழியக்காரப்பா, அவன் ஊழியக்காரன். அதோட யார் தெரியுமா? ஆபிரகாம் விசுவாசத்தின் சகப்பன். அவனை கொண்டு வந்து வச்சு ஆண்டு வச்சு இவனை செக் பண்ணணும். அப்ப நீ நான் எங்க, நீ யாரு, நான் யாரு சொல்லு? உன் விசுவாசம் ஆபிரகாமுடைய விசுவாசத்தோடு நின்று பிடிக்க முடியுமா? உன் சேஷ்ட புத்திரனை கொண்டு போய் கத்திரி, ஐயா ஊழியக்காரனே ஆக்க முடியாத உலகம் இது, அப்புறம் எங்க நீ பலி கொடுக்க போறாய், எங்க உன் பிள்ளையை கொண்டு பலி கொடுக்க போகிறாய்? உன் விசுவாசத்தை ஆபிரகாமின் விசுவாசத்தோடு ஒப்பிட முடியுமோ? இல்லையே. ஆகையினாலே ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? பவுலை பார்த்து சொல்லுகிறார், நீ தைரியமா பேசு, உன் மேல கை போட ஒருவனாலும் முடியாது, நான் உன்னோட இருக்கிறேன். நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்லவா, சூழ்நிலைகள் மாறிக்கொண்டுதான் இருக்குமாப்பா. இந்த பாருங்க, கர்த்தருக்குள்ளே தேவனுக்குள்ளே உங்களுக்கு ஒண்ணு சொல்லவா, நம்முடைய வாழ்விலையும் அநேக சூழ்நிலைகள் வருகிறது, அநேக சூழ்நிலைகள் போகிறது, அநேக சூழ்நிலைகள் வருகிறது, அநேக சூழ்நிலைகள் போகிறது. நான் பிரசங்கம் பண்ணின நாள்ல இருந்து உங்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தை என்னவெனில், உண்மையில்லாத எந்த காரியமும் உண்மையாகவே முடியாது, பொய்யான எந்த காரியமும் உண்மையாகவும் முடியாது. ட்ரை பண்ணலாம், நாங்க ட்ரை பண்ணலாம், ஆனா கர்த்தர் நம்மளை நடத்துகிறார். அதனாலதான் தைரியமாக நடந்து செல்லக்கூடியதாக இருக்கிற, இல்லையோ விழுந்து கிடக்க வேண்டியதுதான். ஆண்டவர் என் மீது கை போட விடமாட்டார், என் பிள்ளைகள் மீது கை போட விடமாட்டார், என் குடும்பத்தின் மீது கை போட விடமாட்டார். அவர் என்னோடு இருக்கிறவர், அவர் உன்னோடு இருக்கிறவர். இல்லையோ நீ மனிதனை நம்பு, உலகத்தை நம்பு, சொந்தத்தை நம்பு, பந்தத்தை நம்பு. இந்த பாருங்க, சொந்தங்கள், பந்தங்கள், மரியாதை செய்யுங்கள், அன்பு செய்யுங்கள், எல்லாமே ஓகே. மேலானவர் யார், முதன்மையானவர் யார், முன்னுரிமையானவர் யார், எனக்கு முக்கியமானவர் யார். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த வசனத்தை திருப்பி வாசிப்பா, 9:10 திருப்பி வாசி, 10வது வசனத்தை வாசி.
நான் உன்னோட கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார்.
இங்க பாருங்க, உனக்கு தீங்கு செய்கிறவர்கள் இன்னைக்கு எல்லாரும் சொல்லுவோம் இல்லையா? விசுவாசிகளா இருக்க ஊழியக்கால, எனக்கு ஒரே அநியாயம், எனக்கு ஒரே தீங்கு, என்னதான் செய்தாலும் எனக்கு தீங்கு, தீங்க வருது, தீங்கு தீங்க வருது, தீங்கு தீங்க வருது. உனக்கு ஒண்ணு சொல்லுவா, உன் உயிருக்கொண்டு ஆக இல்லையே, உன் உயிருக்கொண்டு ஆக இல்லையே. அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலன் நடவடிக்கையில இருந்து அவன் செய்த ஊழியத்துல அவன் ஜெயிலுக்கு போனான், கல்லறையும் வேண்டி, அடி வேண்டி, கப்ப சேதம் அடைந்து, இதை விட எதுவும் எல்லாம் எழுதுறான் கொந்தியர்ல பறக்க போறது. கொஞ்சம் சகிக்க முடியாதவர்கள், கொஞ்சமும் தாங்க முடியாதவர்கள், கர்த்தரோடு எப்படி நடக்க முடியும்? ஏதோ நாம நம்மளை பெருசுபடுத்திக் கொள்வது ஒன்றுமே இல்லை. இன்றோ நாளோ மறுகிறவோ யார் அறிவான், யார் அறிவான்? இன்னைக்கு பிரசங்கம் பண்றேன், இன்னைக்கு இரவு கர்த்தர் நினைச்சா நாம போக வேண்டியதுதான். மல்லு கட்ட முடியாது, நின்று என்ன ஒண்ணு போட, நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற மாதிரி அந்த நிலைமையில ஒருவரும் ஒன்றும் செய்ய முடியாது. சரி, என்ன ஒரு பக்கத்தில் ஒரு கேள்வி கேட்க, மோசேக்கு ஆண்டவர் வந்து சொன்னது போல இன்றைக்கு உனக்கு வந்து சொன்னா நீ எல்லாம் கட்டி கட்டி ஆயத்தப்படுத்தி அவன் வாழ்க்கையை, அதை சொல்லு முதல்ல. இன்னைக்கு ஆண்டவர் வந்து சொல்றாரு, கிளம்பு, இன்னைக்கு இரவு 12 மணிக்கு நீ முடிஞ்சது ஏதாவது பண்ணிக்க, ஏதாவது செதுக்க, நீங்க ஆயத்தமா? எல்லாரும் வருகைக்கு ஆயத்தம், எல்லாரும் வருகைக்கு ஆயத்தம். வாரும் ஆண்டவரே, வாரும் ஆண்டவரே, வாரும் ஆண்டவரே, வாரும் ஆண்டவரே. இன்னைக்கு ஆண்டவர் வந்து சொன்னா என்ன செய்வேன்? ஆண்டவரே, எனக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க, ரெண்டு சின்ன பிள்ளைகள் இருக்கிறாங்க, மூன்று வளர்ந்த பிள்ளைகள் இருக்கிறாங்க, திருமணம் ஆகல, பிள்ளைகளை சரியாக ஒன்று சேர்க்கல, இதான் அவன் பதில்கள். அடுத்த பக்கத்தில் ஆண்டவர் நிற்கிறார், எனக்காய் நிற்கிறார், எனக்காய் காத்து கொண்டு இருக்கிறார், நான் போக போகிறேன், நான் செல்ல போகிறேன், என்னை விட்டு விடுங்கள். அநேக சொல்லுவது, நீ இந்த பூமியில் இருந்தது காணுமப்பா, தெய்வ என்னை எடுத்துக்கொண்டா நல்லது. அது சொல்லுவதில் அர்த்தம் என்ன தெரியுமா? இங்க சகிக்க முடியாம, அது வேற, அது வேற. ஆனா நாம சொல்ல வேண்டும், என்ன தெரியும், ஆண்டவரே இன்றைக்கு மறிச்சா நான் உங்களோட வருவேன், அதுக்கு நான் ஆசையா இருக்கிறேன். மரணத்தை யாருமே விரும்புறது இல்லப்பா, யாருமே விரும்புறது இல்லை. நான் பிரசங்கம் பண்றேன், ஒவ்வொரு பிரசங்கங்களும் எனக்கு சோதனைகளாக மாறுவதுண்டு, ஒவ்வொரு பிரசங்கங்களும் விளங்குறதா என்னவெனில், இன்னைக்கு மறிப்போம் மறிப்போம்னு சொல்ற, நாளைக்கு மரணம் வந்த அப்புறம் தான் தெரியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி. அப்போஸ்தலனாகிய பவுல் உனக்கு தீங்கு செய்யும்படி உனக்கு ஒன்று சொல்லவா, 91வது சங்கீதத்திலிருந்து அனுப்பின வாதையும் கூறாரத்தை அணுகுவதில்லை. இங்கே ஆண்டவர் சொல்றார், உன் குடும்பத்தை தீங்கு அணுகுவதில்லை, தீங்கு தொடுவதில்லை. அப்படி தொட்டா கர்த்தர் பார்த்துக் கொள்வார், ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். அந்த நம்பிக்கை இருக்கா? அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கா? என்ன தீங்கு நடந்தாலும் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார், ஆண்டவர் நடத்துவார். என்ன, அதான் இங்க நம்பிக்கை, அதான் இங்க வாழ்க்கை, அதான் இங்க ஓட்டம். அதை விட்டு நாம் தவறிடக்கூடாது, அதை விட்டு நாம் விலகிடக்கூடாது. ஆண்டவரே நான் நம்பி இருக்கிறது உண்மைதான், உண்மைதான் ஆண்டவரே நம்பி இருக்கிறேன். என்ன ஆண்டவரே, என் மீது, என் குடும்பத்தின் மீது, என் பிள்ளைகள் மீது தீங்கு வருகிறதே ஆண்டவரே, நான் ஒருவரும் உன் மேல கை போட நான் விட மாட்டேன். ஹல்லேலூயா. ஒருவரும் உன் மேல கை போட நான் விடவே மாட்டேன். இந்த முறை ஒரு வசனத்தை வாசித்து நாம் கடந்து செல்லும், அந்த வசனம் நான் போன முறை பார்த்தேன், ஆனாலும் அதை நான் உங்களுக்கு காண்டி அதை திருப்பியும் காட்டி கொடுத்து விட்டு கடந்து செல்ல விரும்புகிறேன். உபாகமம் 31வது அதிகாரம் 8வது வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். உபாகமம் 31:8 போன முறை நான் வாசித்து செய்தியாக கொடுத்தேன், அதை நான் முடிக்கிற பொழுது அதை பேசி நான் முடிக்க விரும்புகிறேன். 31:8 வாசிங்க.
கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான்.
அல்ல, திருப்பி வாசிங்கப்பா.
கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர்,
யார் போகிறது, யார் போகிறது நமக்கு முன்பாய், யார் நமக்குள்ள இருக்கிறது? முதல்ல பார்த்த வசனங்கள் எல்லாம் யோசுவாவுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள். கர்த்தர் உன்னோடு இருப்பார், மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருப்பார், மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருப்பார். இன்னும் உனக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், கொண்டு செல்லு. ஆபிரகாமோடு, ஈசாக்கோடு, யாக்கோப்போடு, ஆபிரகாமோடு, மோசேயோடு, யோசுவாவோடு இருந்த கர்த்தர் உன்னோடும் உன் குடும்பத்தோடும் இந்த பொல்லாத காலகட்டத்திலையும் இருப்பார் என்பது சத்தியமானது, அவை மாறாதது. மனிதர்கள் கைவிடுகிறார்கள், பணம் கைவிடுகிறது, பட்டம் கைவிடுகிறது, ஆனால் கர்த்தர் உன்னை ஒருபோதும் கைவிடவே கைவிட மாட்டார். புடிச்சுக்கொள், அதை புடிச்சுக்கொள், அதை நம்பு, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போக, அவர் உன்னோடு இருப்பார். எல்லாரும் நினைப்பது ஒன்று, என்ன தெரியுமா, தாய் தகப்பன் எங்களோடு இருப்பார்கள். தப்பானவைகள் அல்ல, நம்பிக்கை இருக்கட்டும், ஆனால் அவைகளும் ஒரு நாள் மாறும். அப்பொழுது யார், அப்பொழுது யார், நாம் நினைப்பவர்கள் எல்லாரும் ஒரு நாள் இல்லாமல் போவார்கள். யார் அப்பொழுது, யார் நம்மளோடு, யார் எங்களுக்குள்ள இருப்பது? யோசுவாவுக்கு ஆண்டவர் சொன்னார், நான் உன்னோடு இருக்கிறவர், நான் உன்னோடு இருக்கிறவர். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஒன்று சொல்லவா, உன் ஊழியத்தை நீ கச்சிதமாய் சரியாயும் நேர்த்தியாயும் நிறைவேற்றும் வண்ணமாய் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நீ எப்பொழுது கர்த்தருடைய ஊழியத்தை அசட்டை பண்ணுகிறாயோ அப்பொழுது அவ்வளவுதான், அவ்வளவுதான். ஆண்டவருக்கு சோத்துறோம், இத்தனை வருஷம் இந்த ஊழியத்தை செய்ய தந்த கிருபைக்கு, இவ்வளவு நாள் ஓடுறோம், ஆண்டவருக்கு சோத்துறோம். விளங்குறதா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகையினாலே இங்கே பார்க்கிறோம், யோசுவாவை பார்த்து சொல்லுகிற கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடவே மாட்டார், உன்னோடு இருக்கிறார், உன்னை கைவிட மாட்டார் அப்பா. ஆனா இந்த கேட்க என்ன தெரியுமா, மனிதர்கள் எங்களை கைவிடுகிறார்கள், சொந்தம் கைவிடுகிறது, சின்ன பிரச்சனையா உடனே சரி, சின்ன காரியமா உறவுகள் சரி, சின்ன காரியமா நண்பர்கள் சரி, சின்ன காரியமா எல்லாம் இங்க கையை விட்டு போயிருது. ஆனா தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல, தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் என்னோடுதான் இருப்பாரா, அவர் என்னை நடத்தி செல்வாரா, ஊழியத்தை சுமக்க முடியலையா அவர் என்னோடு வருவாரா, பாரத்தை சுமக்க முடியலையா அவர் என்னோடு வருவாரா, என்னோட தாங்க முடியலையா அவர் என்னோடு வருவாரா, உன்னோடு வருவா, உன் பிள்ளைகளோடு வருவா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் இருதயங்கள் பாரங்களினால் நிறைந்திருந்தால் கர்த்தருடைய நாமத்திலே உங்களுக்கு கொண்டு சொல்லவா, அதை சுமப்பதற்கு கர்த்தர் உங்களோடு வருகிறார். என்னால முடியலப்பா, என்னால முடியல, ஆனா கர்த்தர் உன்னோடு வருவார். தேவன் உன்னோடு வந்து அவைகளை சுமந்து செல்லுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். என்ன கலக்கம் வாழ்க்கையிலே, மாம்ச வாழ்க்கையிலே, இந்த உலகத்தின் வாழ்க்கையிலே மனிதர்கள் கலங்குகிற கலக்கம் என்னது? தாங்க முடியல, அவ்வளவு கலக்கம். எது எடுத்தாலும் ஏதாவது என்று கலங்குகிறது. கொஞ்ச நாள் இந்த கொரோனா ஒரு மனிதர்களை வைத்து வாட்டு வாட்டு வாட்டிச்சு பாரு. கலங்காதவர்கள் எல்லாரும் சொல்லுவார்கள், விசுவாசம் விசுவாசம் சொல்லி, ஆனா வீட்டை விட்டு வெளியே ஒருவரும் வரமாட்டார்கள். விளங்குறதா நான் சொல்றது, சிந்திக்க பேசிக்கிறேன், வேற ஒன்றும் கிடையாது. எல்லாரும் ஒரே போட்டில தானே இருந்தோம் இல்லையா? கொரோனா கலக்கத்தை உண்டு பண்ணியது, கலங்கினோம். என்ன நடக்கும், ஏது நடக்கும், எப்படி நடக்கும்? வீட்டுக்கு இருந்து பிரசங்கம் ஆரம்பிச்சோம். கொரோனா காலத்துல முதல் பிரசங்கம் வீட்டுல ஆரம்பிச்சது. உங்களுக்கு இது தெரியுமோ தெரியாது. அதாவது இந்த முதல் பிரசங்கம் பண்ற பொழுது இந்த ரெக்கார்ட் பண்றதும் எங்களுக்கு தெரியாது. இது என்ன பண்றதுன்னு சொல்லி தெரியாது. முதல்ல இந்த ஹண்டி ஒன்ல வச்சுதான் முதலாவது பிரசங்கம் உங்களுக்கு நாங்க வாட்ஸ்அப்ல அனுப்பினேன்னு சொல்லி நான் நம்புகிறேன். முதல் பிரசங்கம் எல்லாருக்கும் அனுப்புங்கப்பா, ஒரு செய்தி இல்லாமல் ஒரு ஞாயிற்றுக்கிழமை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி முதல்ல. அதுல பிரச்சனை நமக்கு இதுகளை பற்றி கணக்கு தெரியாது. அது 5 நிமிஷமா 10 நிமிஷத்துக்கு பிரசங்கம் அது தானாகவே நின்றும். அப்ப பிரசங்கம் எங்க அறவாசியில போயிடும். அப்ப அதுக்கு பிறகு அந்த 10 நிமிஷத்துக்குரிய விதத்துல ஒரு பிரசங்கத்தை சுருக்கி 5-10 நிமிஷமா தான் ரெக்கார்ட் பண்ணும். அதுக்கு மேலே அதுக்கு பத்தி நமக்கு தெரியாது, அது என்னன்னு தெரியாது. பிறகுதான் அவங்களை எல்லாம் பிடிச்சு கதைச்சு ஒன்றுண்டாங்க. இன்னைக்கு யூடியூப் அளவுக்கு பிரசங்கம் போகுது. விளங்குறதா? அன்னைக்கு அந்த நிலைமை, இன்னைக்கு கர்த்தர் நடத்துகிறார். ஹல்லேலூயா. ஆகையினால பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மளை நடத்தி செல்லுகிறவர். அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார், ஒருபோதும் எங்களை கைவிட மாட்டார். ஆகையினால இங்க ஒரு வசனம் யோசுவாவுக்கு என்ன, கர்த்தர் தாமே உனக்கு நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். நடக்கிற காரியங்களை குறித்து கலங்காதிருங்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. நடக்கிறவைகளை கணக்கு போட வேண்டும். கிறிஸ்து வருவதற்கு இவைகள் சாத்தியமாக இருக்கிறது, தேவன் வருவதற்கு இவைகள் சாத்தியமாக இருக்கிறது. நார்த் ஆப்பிரிக்காவோ என்னவோன்னு தெரியல, ஒரு இடத்துல வந்துச்சு, அங்கே பஞ்சம், சாப்பாடு இல்லாமல் இப்ப இருக்கிறார்கள். பஞ்சம் உண்டாகி இந்த கடைகளை எல்லாம் உடைத்து இதண்டி, அதாவது பஞ்சம் சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. நார்த் ஆப்பிரிக்கான்னு சொல்லி நான் நம்புகிறேன். நான் வாசித்ததில் அதுதான் ஞாபகத்தில் இருக்கிறது. தவறா இருந்தால் செக் பண்ணிக்கொள்ளுங்க. எனக்கு தெரிந்த அளவு இன்றைக்கு இந்த காலகட்டம் என்ன, நார்த் ஆப்பிரிக்கா சாப்பாடு இல்லை, சாப்பாடு இல்லை. அதாவது அவர்கள் என்னை அடிபட்டு பிச்சு புடுங்கித்தான் அவருக்கு சாப்பிடும். அதாவது இந்த பாருங்க, ஒரே காலகட்டத்தில் கொரோனா ஜனங்களை மூழ்கிறது, தண்ணீர் ஜனங்களை மூழ்கிறது. அமெரிக்கா தேசத்தை போட்ட கண்டங்களில் 50 டிகிரிக்கு மேலாக வெயில் அடித்து அங்கேயும் ஆபத்துகள் இருக்கிறது. அதுக்கு மேலாக பஞ்சம் நெருங்கி கொண்டிருக்கிறது. இவைகளை கணக்கு போடுங்கள், கொஞ்சம் சிந்தியுங்கள். கிறிஸ்து வரப்போகிறாரா? ஆண்டவர் வருவாரா? எப்பொழுது வருவார்? இவைகள் எல்லாம் நமக்கு காரியமாக காண்பிக்கப்படுகிறது. அவ்வளவுதான். இயற்கைகள் நமக்கு கற்பிக்கிற அளவுக்கு நாங்கள் கற்றுக்கொள்வதில்லை. நம்முடைய நடத்தைகள் எல்லாம் இன்னும் 100 வருஷம் இங்கு இருக்கிறது போல இருக்கிறது. ஆண்டவரே சோத்ராபா, சீக்கிரமாக எடுத்துக்கொண்டார். எல்லாத்துக்கும் நல்லது, எல்லாத்துக்கும் நல்லது இல்லையா? பெரிய பெரிய பிளான்கள் போட்டு வச்சுக்கிறீங்களா? உங்களுக்கு அதுக்கெல்லாம் நான் ஒண்ணு செய்யலப்பா. நமக்கு எங்களை பொறுத்தவரை பெரிய பிளான் கிடையாது. என்ன பொறுத்தவரைக்கும் பெரிய பிளான் ஒண்ணுமே கிடையாது. விளங்குச்சுதா? ஏன், நம்ம வாழ்க்கைக்கு கேரண்டியே கிடையாது. விளங்குறதா? அதனால பிளான் பண்ணி என்ன வரப்போகுது? என்ன பொறுத்தவரைக்கும் கேட்டா, கத்தருக்குள்ள எல்லாரும் சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க, சமாதானமா இருங்க, சந்தோஷமா இருங்க. இதுவே வாழ்வு. விளங்குறதா? நம்ம வச்சிருக்கிற படத்திலையும் கல்வியிலையும் பட்டத்திலையும் சொந்தத்திலையும் பந்தத்திலையும் எதுக்கும் வரப்போறது கிடையாது. விளங்குறதா? எல்லாம் ஒரு மாயைக்கு சமையானது. ஒன்று வருகிற பொழுது ஒன்று போய்விடும். பிரசங்கி சொல்லுகிறார், ஒரு சந்ததி வருகிறது, மற்ற சந்ததி போகிறது. இதுக்கு தான் இவ்வளவு குழுக்கள் குழுங்குகிறோம். விளங்குறதா? ஆகையினால பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க பயப்படாதீங்க, எதை குறித்தும் கலங்காதீங்க. உங்க வாழ்வில் என்ன இருக்கிறது, இன்னைக்கு என்ன சூழ்நிலை, பயப்படாத, கலங்கவும் வேண்டாம். ஏன், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், தேவன் உன்னோடு இருக்கிறார். இதை தவிர இன்னைக்கு சொல்லுவதற்கு ஒன்றுமே இல்லப்பா. சந்தோஷமாய்ப்போம். என்ன தெரியுமா, கர்த்தர் என்னோடு இருக்கிறார், தேவன் என்னை காக்கிறவர். ஆண்டவர் யோசுவாவுக்கு சொன்னது போல, நீ பயப்படவும் நீ கலங்கவும் வேண்டாம், நீ பயப்படவும் நீ கலங்கவும் வேண்டாம்வா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிச்சிடறேன். வேதம் சொல்லுகிறது, ஒரு மனுஷன் கவலைப்படுகிறதுனாலே தன் சரீரத்தில் ஒரு முளத்தையும் கூட்ட முடியாது, செய்ய முடியாது. வழங்குறதா, ஒரு சிலரை பார்த்தா ஒரு நாள் முளத்துல சாப்பிடாமல் படுத்து கிடப்பா, என்ன சொன்னா எனக்கு பிரச்சனை, என்ன வெற்றி எடுக்க போகிறாய், என்ன வெற்றியை நீ எடுக்க போகிறாய். ஒரு மனிதன் கவலைப்படுகிறதுனால ஒன்றும் வரப்போகிறதே இல்லை. நானும் பல நேரங்களில் இப்படி இருந்ததுண்டு. ஆனாலும் ஒரு நேரத்தில் ஒரு நாளுக்கு இடையில இது கிளிக் ஆயிடும் நமக்கு. என்ன பிரயோசனம், எலும்பு, என்ன பிரயோசனம், நட, என்ன பிரயோசனம், செயல்படு, என்ன பிரயோசனம், வாழு, என்ன பிரயோசனம், ஊழியத்தை செய், என்ன பிரயோசனம், ஓடு. ஒரு நாள் முழுத்தலும் வீட்டை பூட்டு போட்டு படுத்தவர்கள் எத்தனை பேர் இருக்கீங்களோ எனக்கு தெரியாது. ஏன் பிரச்சனை, துன்பம், வேதனை, கவலை, கண்ணீர், முடியல. ஆனா வேதம் சொல்லுகிறது, ஒரு மனுஷன் கவலைப்படுகிறதுனால் தன் சரீரத்தில் ஓட்டு மூலம் கூட்ட முடியாது. அதனாலதான் ஆண்டவர், நான் உன்னோடு இருக்கிறேன், உண்மையில ஒருவரும் கை போடுவதில்லை, நீ கலங்க வேண்டாம், நீ துயரப்படவும் வேணாம். இந்த மாதிரி நான் உனக்கு சொல்லவா, நீ சரியான விதத்தில் கத்தர் மீது சாய்ந்திருந்தால் உன் பிள்ளைகளுடைய காரியத்தை குறித்து நீ எந்த விதத்திலையும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நீ சரியான விதத்தில் கத்தர் மீது சாய்ந்திருந்தால் உனக்கு வருகிற துன்பங்கள், துயரங்கள், வேதனைகளை குறித்து நீ எந்த விதத்திலையும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அவ்வளவுதான், இதுக்கு மேல உங்களுக்கு சொல்வதற்கு ஒன்றுமே கிடையாது. ஹல்லேலூயா. மோசேயோடு இருந்த தேவன், யோசுவாவோடு இருந்த தேவன், அப்போஸ்தலனாகிய பவுலோடு இருந்த தேவன் இன்னைக்கு நம்மளோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்திருப்போமா? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கண்களை மூடிய வண்ணமாய் எழுந்திருங்கள். பயபக்தியோடு தேவ சமூகத்தில் நில்லுங்கள். கேட்ட வார்த்தைகளை சிந்தியுங்கள். உங்கள் உள்ளத்திலே கர்த்தரை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள், பலப்படுத்திக் கொள்ளுங்கள். தேவன் என்னோடு இருக்கிறார் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். ஏனோ தானோ என்று சொல்லி பிரச்சனைகளை உள்ளத்திலே நிரப்பி, துன்பங்களையும் துயரங்களையும் வேதனைகளையும் தேவைகளையும் உள்ளத்திலே நிரப்பி, உங்கள் வாழ்க்கைகளை சும்மா வீணடியாதபடிக்கு கவலைப்பட்டு, கண்ணீர் விட்டு, சிந்தி, கதறி, அழுது, சமாதானம் இல்லாத குலைச்சல இருக்காத படிக்கு கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்கள். தேவன் என்னோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கை இன்னைக்கு உறுதிப்படுத்தப்படுவதாக, பலப்படுத்தப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு வருகிறார். நீங்கள் தனியாய் போகிறது அல்ல. உன்னை பலப்படுத்துகிறவர், உன்னை தைரியப்படுத்துகிறவர், உன் பிரச்சனை எல்லாம் தீர்க்கிறவர் உனக்குள்ளே இருந்து கொண்டு இருக்கிறார். எதை குறித்தும் கவலைப்படாத, தைரியமாயிரு, பலனடை, கர்த்தரை நம்பு, தேவனை தேடு, அவரை நேசி, அவரை முதலிடத்தில் வை, அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். மோசேயோடு இருந்த தேவன், யோசுவாவோடு இருந்த தேவன் உன்னோடு இன்றைக்கு இருந்து கொண்டு இருக்கிறார். அதை நம்பு, அது எந்த இடத்திலையும் மறவாத, அது எந்த இடத்திலையும் மறவாத. அந்த தேவனுக்கு கரங்களை தட்டி எல்லோரும் உற்சாகமாய், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நான் உன்னோடு இருக்கிறவராய் இருக்கிறவர், நான் உன்னை ஒருபோதும் கைவிடுவதில்லை. எங்களை தொடர்ந்து நடந்துங்கப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே.